பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் ஸ்ரீமத் ராமானுஜ பகுதி ஒன்று. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் சாதுக்கள் துன்பத்திற்கு ஆளாகின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டவும் தீயவர்களை அழிக்கவும் சாதுக்களை காக்கவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில். இவ்வாறு இறைவன் ராமராக கிருஷ்ணராக தானே அவதாரம் எடுப்பதும் உண்டு. தன் சார்பாக உபதேவதைகளையும் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், நாரதர், வியாசர் போன்ற மகா ஞானிகளை அனுப்பி வைப்பதும் உண்டு. அப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆஞ்ஞைப்படி ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை சிறப்பிப்பதற்காகவும் பக்தி இயக்கத்தை வளர்ப்பதற்காகவும் ஸ்ரீ ஆதிசேஷனின் அவதாரமாக பாரத தேசத்தில் எழுந்தருளிய மகான் ஸ்ரீமத் ராமானுஜர். நகரேஷு காஞ்சி என்று புகழ்பெற்றது காஞ்சி மாநகர். 108 திவ்ய தேசங்களில் 18 இம்மாநகரத்தை சுற்றி அமைந்துள்ளன. இந்நகரைய அடுத்த புண்ணியஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். அங்கு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் மிகவும் புகழ்பெற்றதாகும். அவ்வூரில் ஸ்ரீ கேசவ சோமயாஜி என்று பெயர் கொண்ட மகா பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சகல சாஸ்திர விற்பன்னர், அடக்கமே உருவானவர். காந்திமதி அம்மாள் என்ற புனிதவதி அவரது மனைவி. அன்பு வழியில் இல்லறம் நடத்தி வந்த இத்தம்பதிகளுக்கு நீண்ட நாள் ஆகியும் புத்திர பேறு வாய்க்கவில்லை. அவ்வூரில் இருந்த மற்றொரு பண்டிதரும் நண்பருமான திருக்கச்சி நம்பிகளின் ஆலோசனைப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் புத்திர பாக்கியம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் கேசவர். அந்த யாகத்தின் அருட்பிரசாதமாக பிறந்த குழந்தை ஸ்ரீமத் ராமானுஜர். இவர் பிங்கள வருடம் சித்திரை மாதம் சுக்லபட்ச பஞ்சமியில் வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பொது சகாப்தம் April 4, 1017 அன்று திரு அவதாரம் செய்தார். குழந்தையின் முக தேஜசையும் உடற்குறிகளையும் பார்த்து வியந்த மாமா பெரிய திருமலை நம்பி குழந்தைக்கு லக்ஷ்மணரை குறிக்கும் வகையில் இளையாழ்வான் என்று நாமகரணம் செய்தார். ஸ்ரீராமபிரானுக்கு அணுக்குத் தொண்டனாக இருந்தவன் என்பதை குறிக்கும் வகையில் ராமானுஜன் என்று அன்போடு அழைத்தார். அப்பெயரே குழந்தைக்கு நிலைத்தது. இளவயதிலேயே தெய்வீக தேஜஸ் பொருந்தியவராக இருந்தார் ராமானுஜர். கூர்த்த அறிவும் எளிதில் எதனையும் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றலும் கொண்டிருந்த இவருக்கு உரிய காலத்தில் உபநயனம் நடைபெற்றது. தம் தந்தையாரிடமே ஆரம்ப கல்வி பயின்றார். வேதம், ஸ்ருதி போன்றவற்றை கற்று ஞானவான் ஆனார். தந்தையின் நண்பரான திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜரை சிறுவன்தானே என்றெண்ணி ஒதுக்காமல் அன்பு காட்டினார். அந்த அன்பு கண்டு உருகிப்போனார் ராமானுஜர். பகவானுக்கு பணி செய்து வரும் இவருக்கு பணி செய்வதே தமக்கு மிக பெரும் பாக்கியமாகும் என்று கருதினார். ராமானுஜருக்கு அக்கால வழக்கப்படி 16 வயதில் தஞ்சமாம்பாள் என்கிற இரட்சகாம்பாளுடன் திருமணம் நிகழ்ந்தது. திருமணம் நடந்தேறிய 1 மாதத்திற்குள்ளேயே ராமானுஜரின் தந்தை கேசவ சோமயாஜி பரமபதம் சேர்ந்தார். இதனால் மனவாட்டமுற்ற ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள் தேற்றி ஆறுதல் கூறினார். அதுவரை ஸ்ரீபெரும்புதூரில் வசித்து வந்த ராமானுஜர் காஞ்சிபுரத்திற்கு குடியேறினார். தந்தையிடம் கற்று வந்த அவர் கல்வியை மேலே தொடர விரும்பினார். திருப்பிற்குழியில் பள்ளி ஒன்றை நடத்தி வந்த யாதவ பிரகாசரை நாடினார். அவர் அத்வைத வேதாந்தி. அத்வைதியான குருவுக்கும் விசிஷ்டாத்வைதத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த சீடருக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. அதனால் அவ்வப்போது பாடசாலையில் குருவின் விளக்கத்திற்கு எதிர்வாதமாக ராமானுஜர் விளக்கம் கூறலானார். அது குருவுக்கும் சிஷ்யருக்கும் இடையே மோதலுக்கு வழிவகுத்தது. காசிக்கு குரு மற்றும் பிற சீடர்களுடன் யாத்திரை சென்ற ராமானுஜர் சகோதரர் கோவிந்த பட்டரின் உதவியால் தன்னை கொல்வதற்கான சதியிலிருந்து உயிர் தப்பினார். இறையருளால் விரைந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கு தனது வீட்டிலிருந்தவாறே வேத வேதாந்த ஆகமங்களை பயில துவங்கினார். உரிய காலத்தில் காஞ்சி திரும்பிய யாதவ பிரகாசர் ராமானுஜர் தங்களுக்கு முன்னமேயே அங்கு வந்திருப்பது கண்டு அதிசயித்தார். ராமானுஜர் தெய்வீக அருள் பெற்றவர் என்பதை புரிந்து கொண்டார். தமது தவறுகளுக்காக வருந்தினார். சீடர்களை அனுப்பி ராமானுஜரை அழைத்து முன்னை போல வந்து தம்மிடம் கற்றிச் செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ராமானுஜருக்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் குருவாக்கை தட்ட முடியாமல் அவ்வப்போது சென்று வந்தார். யாதவ பிரகாசரால் சகோதரர் கோவிந்த பட்டர் அத்வைதியாக மாற்றப்பட்டதையும் அவர் திருக்காலத்தில் வசித்து வருவதையும் அறிந்தார். அவரது மனதை மாற்ற தனது மாமாவும் ஆச்சாரியர்களில் ஒருவருமான பெரிய திருமலை நம்பியிடம் வேண்டிக் கொண்டார். அவரது முயற்சியால் மீண்டும் ஸ்ரீ வைஷ்ணவரான கோவிந்தபட்டர் நம்பிக்கை சீடராகி திருமலைக்கு சென்று வசித்தார். திருக்கச்சி நம்பிகள். தனக்கு ஆச்சாரியன் எவரும் இல்லையே என வருந்திய ராமானுஜர் காஞ்சி பூரணர் என்று அழைக்கப்பட்ட திருக்கச்சி நம்பிகளை அணுகி சீடனாக ஏற்க வேண்டினார். யமுனை துறைவர் என்றும் யமுனாச்சாரியார் என்றும் போற்றப்படுபவர் ஆள வந்தார். நாதமுனிகளின் பேரனான அவரே திருக்கச்சி நம்பிகளின் குருவுமாவார். நம்பிகள் வைசிய குலத்தவர் அந்தனரான ராமானுஜரை சீடனாக ஏற்க தயங்கினார். அதனால் தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் கைங்கரியம் செய்து வரும்படி ராமானுஜருக்கு ஆணையிட்டார். ராமானுஜரும் அவரை குருவாகவே மனதுள் வரித்து குரு வாக்காகவே அதனை ஏற்று பணி செய்தார். பெரும்பாலான நேரத்தை திருக்கச்சி நம்பிகளுடனே செலவிட்டார். குலப்பெருமை பாராட்டிய மனைவி தஞ்சமாம்பாளுக்கு இது பிடிக்கவில்லை. ஒரு நாள் ராமானுஜர் குரு திருக்கச்சி நம்பியை தம் இல்லத்தில் விருந்துக்கு அழைத்தார். மனைவியிடம் தானும் குருவும் மதியம் வருவோம் என்று சொல்லிவிட்டு கோயிலில் மிக அவசரமான வேலை ஒன்றை செய்ய விரைந்து சென்று விட்டார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் பசித்து களைத்தவராக திருக்கச்சி நம்பிகள் அங்கு சென்று சேர்ந்தார். ராமானுஜர் வெளியே போயிருப்பதை அறிந்து அவர் வரும் வரை தன்னால் காத்திருக்க முடியாது, வேறு முக்கியமான வேலையாக உடனே திரும்ப வேண்டும் என்று கூறினார். அதனால் தஞ்சமாம்பாள் அவருக்கு உணவு படைத்தார். அதை உண்ட பின் நம்பிகள் விடைபெற்று சென்றார். அவர் சென்ற பின் அவர் சாப்பிட்ட இலையை ஒரு கம்பால் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த இடத்தை கோபியத்தால் சுத்தம் செய்து பின்னர் தஞ்சமாம்பாள் தானும் நீராடினார். அந்த சமயத்தில் ராமானுஜர் அங்கு வந்து சேர்ந்தார். என்ன நிகழ்ந்தது, நம்பிகள் எங்கே என்று கேட்டார். தஞ்சமாம்பாள் நடந்ததை கூறினார். அதை கேட்டு மனம் வருந்தினார் ராமானுஜர். நம்பி மிகப்பெரிய ஞானி, அவரிடம் சாதி வேறுபாடு பார்ப்பதை போன்ற அபத்தம் ஏதுமில்லை. இனி இம்மாதிரி நீ நடந்து கொண்டால் நான் கடுமையான முடிவை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தார். ஆனால் தஞ்சமாம்பாள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மூன்று விரல்கள். இந்நிலையில் ஸ்ரீரங்கத்தில் வசித்து வந்து ஆள வந்தார். தனக்கு பிறகு தெய்வீக பணிகள் தொய்வின்றி நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு தகுதியானவர் ராமானுஜர் தான் என்பதை அவர் முன்னரே அறிந்திருந்தார். ஆனால் அப்போது ராமானுஜர் யாதவ பிரகாசரின் சீடராக இருந்தார். வேறொரு குருவிடம் பயிலும் சீடனை அவரை விட்டு தன்னிடம் வரவேண்டும் என்று கேட்பது நாகரிகம் என்று என கருதி அப்போது பேசாமல் இருந்துவிட்டார். தற்போது யாதவ பிரகாசரிடமிருந்து ராமானுஜர் விலகியிருப்பதை அறிந்தார். ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வருமாறு தனது சீடர் பெரிய நம்பியை காஞ்சிக்கு அனுப்பினார். அவரும் காஞ்சிக்கு வந்து திருக்கச்சி நம்பிகளை சந்தித்து விஷயத்தை சொன்னார். திருக்கச்சி நம்பிகளும் ஆளவந்தாருக்கு பின் ஆச்சாரிய பீடத்தில் அமரும் தகுதி ஸ்ரீராமானுஜருக்கே உரியது, அவ்வாறே நடக்கட்டும் என்று ஆசி கூறினார். மறுநாள் பெரிய நம்பி ராமானுஜரை சந்தித்தார். ஆளவந்தார் ஏற்றிய ஸ்தோத்திரங்களை சொல்லி துதித்தார். இறைவனின் மீதான அந்த ஸ்தோத்திர ரத்தனங்களை கேட்டு மனமுருகினார் ராமானுஜர். இதனை இயற்றியவர் யாரோ, அவரை வணங்குகிறேன் என்றார் கண்ணில் நீர் பெருக. இது என் குருவான ஆளவந்தார் இயற்றியது என்று பெரிய நம்பி சொல்லவே ஆளவந்தாரை தரிசிக்க ஆர்வம் கொண்டார் ராமானுஜர். பெரிய நம்பியும் ஆளவந்தாரின் ஆஞ்ஞைப்படி ராமானுஜரை அழைத்துச் செல்லவே தான் வந்திருப்பதாக தெரிவித்தார். மனமகிழ்ந்தார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகளின் ஆசி பெற்று பெரிய நம்பியுடன் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டார். ஆனால் அவர்கள் ஸ்ரீரங்கம் செல்லும் முன்பே ஆளவந்தார் வைகுந்த நாடு சென்று விட்டார். ஆளவந்தாரின் உடலில் மூன்று விரல்கள் மட்டும் மடங்கியிருப்பதைக் கண்டு அதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும் என்று ஊகித்து அங்கிருந்தவர்களிடம் அது குறித்து விசாரித்தார். ஸ்ரீ ஆளவந்தார் வியாசர் பராசரர் நம்மாழ்வார் ஆகியோர் மீது மிகுந்த அன்பு பூண்டவர். அவர்களது கொள்கைகளுக்கேற்ப விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் உடல் தளர்ச்சியால் அது முடியாமல் போனது. தனது கடைசி ஆசையை குறிக்கவே அவரது விரல்கள் மடங்கியிருக்கின்றன என்று அங்குள்ள சீடர்கள் கூறினர். ராமானுஜர் தனக்கு உடல் நலமும் இருந்த இறையர்களும் கூட்டுவித்தால் ஆளவந்தாரின் இறுதி விருப்பத்தை தாம் நிறைவேற்றுவதாக அறிவித்தார். உடனேயே மடங்கியிருந்த விரல்கள் அனைவரும் அதிசயிக்கும்படி நீண்டன. ஆளவந்தாரின் இறுதி காரியங்கள் நிகழ்ந்த பின்னர் காஞ்சி திரும்பினார் ராமானுஜர். வழியெல்லாம் ஆளவந்தாரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டதை எண்ணி ஏங்கினார். காஞ்சியில் திருக்கச்சி நம்பியை சந்தித்து ஸ்ரீரங்கத்தில் நடந்தவற்றை விளக்கிச் சொன்னார். பின் ஆளவந்தார் இல்லாத குறையை தீர்க்கும் வகையில் ராமானுஜருக்கு தமது குரு ஆளவந்தாரிடம் கற்ற அனைத்தையும் போதித்தார் திருக்கச்சி நம்பிகள். இப்படி சில காலம் கடந்த பின் ஒரு நாள் நம்பிகள் ராமானுஜரை அழைத்து ஆறு உபதேசங்களை தந்தருளினார். அவற்றில் ஆறாவது உபதேசமாக பெரிய நம்பியை குருவாக கொள் என்று கூறியிருந்தார். திருக்கச்சி நம்பிகள் தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் நமது ஆச்சாரியர்களில் ஒருவர் என்பதை ராமானுஜர் மறக்கவில்லை. அவரை வணங்கி பெரிய நம்பியை தரிசிக்க ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். அதே சமயம் இவரை சந்திக்க பெரிய நம்பி தன் மனைவியுடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். இருவரும் மதுராந்தகம் ஆலயத்தில் சந்தித்துக் கொண்டனர். பின் பிரகாரத்தில் இருந்த மகிழ மரத்தின் அடியில் ராமானுஜரை சீடராக ஏற்றுக்கொண்ட பெரிய நம்பி முதலில் அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குரிய பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைத்தார். பின் திருநாமமிட்டு தாசநாமம் சூட்டி மந்திரோபதேசம் செய்தார். ராமானுஜர் தன் குரு மற்றும் குரு பத்தினியை அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் சென்று அவர்களை தன் இல்லத்திலேயே தங்க வைத்தார். ராமானுஜர் அவர்களை மிகவும் போற்றி மதித்த போதிலும் அவரது மனைவி தஞ்சமாம்பாள் அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு சமயம் வீட்டின் பின்புற கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு பெரிய நம்பியின் மனைவி விஜயாம்பாளும் தஞ்சமாம்பாளும் வந்து கொண்டிருந்தனர். அப்போது விஜயாம்பாளின் குடத்து நீர் தழும்பி தஞ்சமாம்பாளின் குடத்தில் தெறித்துவிட்டது. இதற்காக தஞ்சமாம்பாள் நம்பியின் மனைவியிடம் சண்டையிட்டதுடன் அவரை மிகவும் இகழ்ந்து பேசினார். ஆனால் விஜயாம்பாள் பதிலுக்கு சண்டையிடாமல் அமைதி காத்தார். அது ராமானுஜரோ பெரிய நம்பியோ வீட்டில் இல்லாத நேரம். பெரிய நம்பி வந்ததும் அவரிடம் விஷயத்தை தெரிவித்தாள் விஜயாம்பாள். இனியும் இங்கிருப்பது சரியில்லை என்று முடிவு செய்த பெரிய நம்பி ராமானுஜர் வருவதற்கு கூட காத்திராமல் மனைவியுடன் வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறினார். யத்திராஜர் ஆனது. வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த ராமானுஜர் ஆச்சாரியன் இல்லாதது கண்டு திகைத்தார். மனைவியிடம் விசாரித்தார். மனைவி சரியாக பதில் சொல்லாததால் அக்கம் பக்கத்தில் விசாரித்தார். நடந்த விஷயம் தெரிய வந்தது. மனம் பதைத்தார். இத்தகைய மனைவியுடன் இனி எங்கனம் வாழ்வது என்று பரிதவித்தார். மனைவியை துறப்பது, குடும்பத்தை விட்டுவிடுவது, சந்நியாசம் பூணுவது என்று முடிவெடுத்தார். அதற்கேற்றாற்போல் அந்த சமயத்தில் மனைவியின் உறவினர்கள் தம் வீட்டு திருமணத்தில் பங்கேற்க அழைத்தனர். வர மறுத்த ராமானுஜர் மனைவியை அனுப்ப சம்மதித்தார். தஞ்சமாம்பாள் பிறந்தகம் சென்றார். உடன் வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு சென்ற ராமானுஜர் தனக்கு சந்நியாச வரம் தந்தருளுமாறு பெருமாளிடம் யாசித்தார். பின் ஆலயத்திற்கு எதிரே உள்ள குளக்கரையில் யாகம் வளர்த்து இல்லற ஆசைகளை அதில் ஆகுதியாக அளித்தார். காவியுடை பூண்டு மனம் வாக்கு காயம் இவற்றை கட்டுப்படுத்தியதன் அடையாளமான திரிதண்டத்தை முக்கோல் கையில் ஏந்தி ராமானுஜ முனியானார். நிகழ்ந்ததை கேள்விப்பட்டு அங்கே வந்த திருக்கச்சி நம்பிகளும் ராமானுஜரின் கோலத்தைக் கண்டு யத்திராஜரே, துறவைகளுக்கெல்லாம் அரசரே என்று அழைத்து ஆசீர்வதித்தார். அதன்பின் காஞ்சியில் மடம் ஒன்றில் தங்கி திருப்பணியை தொடர்ந்தார் ராமானுஜர். அவ்வப்போது சமயப்பிரசங்கம் பாகவத உபன்யாசம் செய்து வந்தார். ஒன்றுவிட்ட சகோதரனான முதலியாண்டான் அவரது சீடரானார். அடுத்து ராமானுஜரை தெய்வமாகவே வழிபட்டு வந்த கூரேசர் என அழைக்கப்படும் கூரத்தாழ்வாரும் அவருக்கு சீடரானார். குரு யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு செய்ய முற்பட்ட தீச்செயல்களை நினைத்து வருந்தினார். ஸ்ரீ ராமானுஜரை நாடி வலம் வந்து கால்களில் வீழ்ந்து வணங்கினார். ராமானுஜர் தான் அவரிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி ஆறுதல் கூறினார். யாதவ பிரகாசரின் வேண்டுகோளின்படி அவரையும் தமது சீடர்களுள் ஒருவராக ஆக்கிக் கொண்டார். கோவிந்தஜியர் என்ற திருநாமம் அவருக்கு அளிக்கப்பெற்றது. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆழவந்தார் திருமடத்திலிருந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு அதன் குரு பீடத்தை ஏற்க கோரி அழைப்பு வந்தது. இதற்காக திருவரங்க பெருமாள் அரையறை அவர்கள் அனுப்பி வைத்தனர். அழைப்பை ஏற்ற ராமானுஜர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் ஆசியுடனும் திருக்கச்சி நம்பிகளின் அனுமதியுடனும் புறப்பட்டார். ஸ்ரீரங்கம் சென்று ஆழவந்தார் மடத்தின் முதன்மை ஆச்சாரியராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். ரங்கநாதனின் அருளாசியோடு உடையவர் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது. பிரபஞ்சத்தையே தன்னுள் உடையவர் ஸ்ரீரங்கநாதர். அந்த ஸ்ரீரங்கநாதருக்கே உடையவர் ஆனார் ஸ்ரீராமானுஜர். அது முதல் அவர் உடையவர் என்றே எல்லோராலும் அழைக்கப்பட்டார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.